நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திரும்பூலர் அளவுமலை ராமதேவர், அளவுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி திரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் சிறிது சிறிதாக பாபாஜி பெரம்பொருள் உதவியுடன் பார்க்கின்றோம். அதற்கு மேலாக வரும் கேள்விகளுக்கு அவர்களுடன் சேர்ந்து விடைகளை காண முயல்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு நண்பரிடமிருந்து மீண்டும் காலையில் தான் ஒரு கேள்வி வந்திருந்தது. அந்த ஒரே ஒரு கேள்வி தான் இன்றைய சத்சங்கத்திற்கு பாபாஜி பெரம்பொருள் அருளால் வந்திருக்கின்றது. அதை வைத்து இன்று நாங்கள் எவ்வளவு சிந்திப்போம் என்பதை பார்ப்போம். அந்த அன்பருடைய கேள்வி என்னவென்றால், இந்த பதி பசு பாசம் என்ற மூன்று நிலைகளை படித்து கொண்டிருக்கின்றோம் ஐயா, இதில் இறை நிலையை பற்றி அதில் ஒரு கேள்வி எனக்கு, நீங்கள் இரண்டு மூன்று தடவை அதை சொல்லி இருப்பீர்கள் உங்களுடைய சத்சங்கங்களில், இருப்பினும் இந்த ஐந்தொழில்களை பற்றி மீண்டும் ஒரு முறை முடிந்தளவு தரக்கூடிய விளக்கங்கள் தர இயலுமா என்பது அவருடைய கேள்வி. அதை அவர் ஏன் கேட்க விரும்புகின்றார் என்று போட்டிருக்கின்றார். தான் அந்த காலத்தில் இந்த சமய பாடத்தில் இவற்றை பார்க்கும்போது சிவனுடைய உருவத்தை தந்து அந்த உருவத்தில் ஐந்து இடங்களில் அவர் ஐந்து மந்திரங்களால் இந்த ஐந்தொழில்கள் பொறிகின்றார் என்று போடப்பட்டிருக்கும். அந்த மந்திரங்களின் பெயர்களையும் அவர் தந்திருக்கின்றார். சத்தியோசாதம், வாமதேவம், அகோரம், தற்புருஷம், ஈசானம் என்ற முறைகளில் இந்த ஐந்தொழில்கள் ஆற்றப்படுகின்றன என்று போட்டிருக்கிறதை தான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஆனால் அது அந்த சொற்களை பற்றி நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் இன்னும் ஒன்றும் கூறியதாக எனக்கு தெரியவில்லை. அதை ஒரு முறை விவரமாக சொல்வீர்களா முடியுமானால் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. இந்த ஐந்து சொற்களையும் பேராசிரியர் கூறியிருக்கின்றார், ஆனால் நான் கூறவில்லை என்றுதான் நினைக்கின்றேன் எங்களுடைய வகுப்பில். ஆகவே இன்று அதற்காக இந்த இறைவனுடைய ஐந்தொழிலை ஒரே ஒரு கேள்வி வந்ததால் கொஞ்சம் நேரம் எடுத்து அதை சிந்திப்போம் என்று நினைக்கின்றேன் பாபாஜி பெரம்பொருள் உதவியுடன். முதலாவதாக, இறைவன் இந்த ஐந்தொழில்களை எங்களுக்கு ஆற்றுகின்றார் ஏனென்றால் எங்களுடைய ஆன்மாவை ஆணவப்பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு. அதற்கு இந்த ஐந்தொழில்கள் மூலமாக என்னத்தை செய்கின்றார்? படைத்தல் தொழில் மூலமாக உயிருக்கு தனு கரண புவன போகங்களை உண்டாக்குகின்றார். அடுத்ததாக காத்தல் தொழில். இந்த காத்தல் தொழிலால் இந்த உயிரை ஒரு கால எல்லை வரை தொழில் செய்ய பண்ணுவதற்காக, இந்த உயிர்களை செயலாற்ற பண்ணுவதற்காக அந்த தொழிலை செய்கின்றார். அதற்கு பின் ஒடுக்குதல் தொழிலை செய்கின்றார், அதை அழித்தல் என்றும் சொல்லுகின்றோம். இந்த ஒடுக்குதல் தொழிலில்தான் அவர் இந்த உயிர்களை களைப்படைய விடாது, அவர்களுடைய செயலாற்றல் முடிந்தவுடன் ஒடுக்கி மீண்டும் உடல் கொடுத்து இந்த உயிர்களை கொண்டு வருகின்றார் தொடர்ந்து செயலாற்றுவதற்கு. அடுத்ததாக மறைத்தல் தொழிலை செய்கின்றார். அதில் உயிர்களை நோக்கி, தன்னை நோக்கி, இந்த உலகத்தை உயிர்கள் நோக்கி இருக்கச் செய்து தன்னை மறைத்து இந்த ஆற்றலை கொடுக்கின்றார். அதாவது தங்களுடைய செயல்களை தாங்களாகவே செய்ய விடுகின்றார் இந்த உயிர்களை மறைத்தல் தொழில் மூலம். அடுத்ததாக அருளல் தொழிலை செய்கின்றார் என்பதை பார்த்தோம். அதாவது மலப்பெற் எங்களுடைய மலங்களை நாங்கள் முற்றாக அகற்றி பேரின்பற்றார் அந்த அருளல் தொழில் மூலம். ஆகவே இந்த ஐந்தொழில்களை பற்றியதுதான் இன்றையனுடைய கேள்வி. இந்த ஐந்தொழில்களுக்கும் உரிய விளக்கம் அப்படியாக சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்த எண்ணத்தை பார்த்தோம். இந்த ஐந்தொழில்களில் முதல் மூன்று தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்று தொழில்களும் மாயையை ஆகிய சடப்பொருளிடத்தில் நடைபெறுகின்றன என்பது சைவ சித்தாந்தம் விளக்கமாக சொல்கின்றது. அதேபோல மறைத்தல், அருளல் என்ற இரண்டு தொழில்களும் உயிரிடத்தில், அதாவது சித்து பொருளிடத்தில் நடத்தப்படுகின்றன என்று சைவ சித்தாந்தம் விளக்கமாக சொல்லி இருக்கின்றது. ஆகவே இந்த தொழில்களை இறைவன் செய்கின்றார் எங்களை செயலாற்ற பண்ணுவதற்கும், அதற்கு உடலை தந்து செய்கின்றார் என்பதை நாங்கள் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். இனி இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு வருவோமாக இருந்தால், இந்த இறைவனின் படத்தில் தான் அந்த பகுதிகளை பார்த்திருக்கின்றேன், அதற்கு ஒவ்வொரு நிறம் போட்டு இந்த பெயர்களை போட்டிருப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தையும் பார்ப்போம். சைவ சித்தாந்த பேராசிரியர் கொடுத்ததை, அதாவது சிவன் ஈசான மந்திரத்தில் தான் தன்னுடைய அருளல் தொழிலை செய்கின்றார். இந்த மந்திரம் மூலம் அவர் அருளை தொழில்களை செய்யும் போது இந்த மந்திரத்தை அவருடைய உடலில் சிரசுக்கு வைத்திருக்கின்றார்கள், அதாவது தலையில். அது முதலாவது கருத்து. அடுத்ததாக தற்புருட மந்திரம் என்று இந்த அன்பர் கேட்ட ஐந்தில் ஒன்று, இந்த உறுப்பு அவருடைய படத்தில் முகத்துக்கு காட்டப்படுகின்றது. ஆகவே அது மறைத்தல் தொழில் புரிவதற்கு அதை விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அகோர மந்திர எந்த உறுப்பில் இருக்கின்றதென்றால் சிவனுடைய படத்தில் இதயத்தில் இருக்கின்றது. இந்த மந்திரம் எதற்கு கொடுக்கப்படுகின்றது என்றால் அழித்தல் தொழில் இறைவன் செய்வதற்கு. அதேபோல வாமதேவ மந்திரம் என்று இருக்கின்றது. அடுத்த விடயம், இந்த உறுப்பு உந்தி, அதாவது தொப்புளில் கொடுக்கப்படுகின்றது. அது காத்தல் தொழில் புரிவதற்குரிய அடையாளமாக. இறுதியாக சத்தியோசாத மந்திரம் என்று சொல்லப்படுவது முழங்காலில் காட்டப்படுகின்றது. அதுதான் படைத்தல் தொழிலுக்குரிய மந்திரம். இதுதான் இந்த அன்பர் கேட்ட கேள்வி. அந்த விடயத்தை பற்றி நீங்கள் பேசவில்லை, அதை பற்றி சிறிது சொல்வீர்களா என்பதை நானும் இன்று காலையில் வெகு விரைவாக பேராசிரியர் அதை பற்றி பேசும்போது ஏதும் கொடுத்திருக்கின்றாரா என்று பார்க்கும்போது இந்த விடயங்கள் கிடைத்தது. ஆகவே இந்த விடயங்கள் இந்த அன்பருக்கு விருப்பமாக இருக்கின்றது. அதை பற்றி அறிவதற்கு அதற்குரிய விளக்கம் நான் படித்தளவில் பேராசிரியரிடம் இருந்து இவற்றை அந்த அன்பருக்கு கொடுக்கின்றேன். அடுத்ததாக இந்த நிலையில், இந்த ஒரே ஒரு கேள்வி வந்த நிலையில், இந்த ஐந்தொழில்களை வைத்து வந்த நிலையில் நாங்கள் இன்னும் சிறு விடயங்களை இன்று பார்த்து விடுவோம். இந்த ஐந்தொழில்களில், இந்த ஐந்தொழில்கள் இறைவனிடத்தில் என்ன நடைபெறுகின்றது என்று. அதாவது நாங்கள் இறைவனிடத்தில் என்ன பார்த்தோம்? இறைவன் இந்த உயிர்களை தன்னுடைய சச்சிதானந்த நிலைக்கு உயர்த்துவதற்குத்தான் அவர் இந்த தொழிலை நடத்துகின்றார். ஆகவே இந்த சச்சிதானந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு உபநிடதத்தில், இறைவன் அருளிய உபநிடதத்தில் அதை சத்து சித்து ஆனந்தமாகிய சச்சிதானந்தமாக சொல்கின்றோம். அதே போல் ஆகம நூல்களின்படி அவர் எண்குணத்தான் என்று சொல்கின்றோம். இதை முதலும் பார்த்திருந்தாலும் இன்று வேறு கேள்விகள் இல்லாதபடியால் இன்னொரு முறை மீட்டல் செய்து விடுவோம். இரண்டும் ஒன்றுதான். சச்சிதானந்தம் என்று உபநிடதத்தில் சொல்லப்படுவதும் எண்குணத்தான் என்று ஆகம நூல்களில் சொல்லப்படுவதும் ஒன்று. இந்த எண்குணத்தான் சச்சிதானந்தத்தின் இன்னொரு வடிவம் என்றும் படித்திருக்கின்றோம். அதாவது இந்த எண்குணத்தில் தன் வயத்தான் தூய உடம்பினன், இயல்பாக பாசமின்மை, முடிவிலி ஆற்றல் கொண்டவன் என்ற நான்கு குணங்களும் சத்து ஆகவும், இயற்கை உணர்வினன் முற்றுணர்வு அதைவிட பேரருள் என்ற மூன்று நிலைகளும் சித்து ஆகவும், வரம்பில் இன்பம் அதாவது பேரின்பமுடைய நிலை ஆனந்தமாகவும் அமைகின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அதை அழகாக வகுத்து கொடுத்தார். சைவ சித்தாந்தத்தில் சொன்னதை அதை இன்று ஞாபகப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த சச்சிதானந்த நிலையை நாங்கள் அடைவதற்குத்தான் இறைவன் இப்படியான விடயங்களை ஆற்றுகின்றான் என்பதை அறிந்தோம். அதைவிட வேறு என்ன பார்த்தோம்? இந்த இடத்தில் வைத்து மீளாய்வு பார்ப்பதற்கு இன்று வேறு கேள்விகள் இல்லாதபடியால் என்று நினைத்தபோது, அனாதி முத்தன் யார் என்றும் பார்த்தோம். அது இறைவன், ஆதி முத்தன் அது ஆன்மா. ஆகவே இந்த ரெண்டு நிலைகளும் உண்டு. ஆகவே இந்த இறைவன் என்பவன் சித்தாகவும் இருக்கின்றான். அதைவிட என்ன பார்த்தோம்? இந்த இறைவனின் நிலைகளை பார்த்தோம் சைவ சித்தாந்தத்தில். அந்த நிலைகளை என்னவென்று பார்த்தோம் என்றால், இறைவன் மூன்று விதமாக தடத்த நிலைக்கு வந்து எங்களுக்கு அருள் பாலிக்கின்றான், எங்களுடைய செயல்களை செய்வதற்கு கடமையாற்றுகின்றான் என்றெல்லாம் பார்த்தோம். அந்த நிலையில் அவன் அருவத்திருமேனியாக இருக்கும்போது நான்கு இடங்களில் இருக்கின்றான். அது என்னவென்று மீண்டும் பார்ப்போம். சிவமாக இருக்கின்றான், சக்தியாக இருக்கின்றான், நாதமாக இருக்கின்றான், விந்துவாக இருக்கின்றான் என்பதை பார்த்தோம். அதைவிட அவன் அருவுருவத் திருமேனி இருக்கும்போது சதாசிவம் ஆக இருக்கின்றான். மூன்றும் உருவத் திருமேனிக்கு வரும்போது மகேஸ்வரனாகவும், உருத்திரனாகவும், விஷ்ணுவாகவும், பிரம்மா ஆகவும் இருக்கின்றான். இவற்றை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அருவத்திருமேனியில் நான்கு நிலைகளும், அருவுருவத்திருமேனியில் ஒரு நிலையும், உருவத்திருமேனியில் நான்கு நிலைகளுமாக அவன் ஒன்பது நிலைகளில் செயல்படுகின்றான் என்று பார்த்திருக்கின்றோம். இந்த ஒன்பது நிலையும் என்னென்று சொல்லப்படுகின்றது என்றும் பார்த்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இதை நவம் தரு பேதங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த சொற்கள் உங்களுக்கு மிகவும் சில சொற்கள் மிகவும் ஞாபகம் இருந்தால், இந்த நூல்களை நாங்கள் பயின்று கொண்டு போகும்போது இவை உதவியாக இருக்கும். நவ தரு பேதங்கள், நவம் என்றால் ஒன்பது. இந்த ஒன்பது நிலைகளில்தான் இறைவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் என்பது நாங்கள் படித்த ஒன்று. ஆகவே நாங்கள் என்ன இறை நிலையும் ஆன்மா நிலையும் என்ன வித்தியாசம் என்று இரண்டு மூன்று விதங்களில் பார்த்திருக்கின்றோம். ஒன்று எண்குணத்தான் என்பது இறைவனின் குணம். அதே போல் ஆன்மாவுக்கும் குணங்கள் உண்டு. அதை நாங்கள் உயிர்களை பற்றி படிக்கும்போது விரிவாக பார்ப்போம் மீண்டும் ஒருமுறை. அதே போல் இறைவன் என்றால், ஆன்மா என்றால் அறிவித்தால்தான் அறியும் ஒரு பொருள் என்றும் பார்த்திருக்கின்றோம். அதையும் விரிவாக பின்னர் பார்ப்போம். ஏனென்றால் அதை அறிவிப்பவன் இறைவன் என்பதை இங்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த ரெண்டு விடயங்களையும் இங்கு சொன்னேன். அதுக்கடுத்ததாக இந்த ஆன்மாக்கள் மூன்று அவத்தைகளை பெறுகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். ஆன்மாக்கள் மூன்று அவத்தைகளை என்னென்றால், கீழால் அவத்தை, மத்தியா அவத்தை, மேலால் அவத்தை என்று மூன்று நிலைகளை அடைகின்றது ஆன்மா. அதே போல்தான் இறைவனுக்கும் மூன்று அவத்தைகள் உண்டு என்று தெரிந்திருக்க வேண்டும். அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒன்று லயம், போகம், அதிகாரம் என்ற நிலைகள். அவன் எங்களுக்கு தடத்த நிலையில் எங்களுக்கு சேவையாற்றுவதற்காக அந்த மூன்று அவத்தைகளையும் அவன் எடுக்கின்றான் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே இறைவன் எங்களுடைய உயிருக்கு இந்த புறப்பை தந்தது ஏனென்று பார்த்தால் கூட, மீண்டும் நாங்கள் இறைவனை முக்கரணங்களாலும் வழிபட வேண்டும். வழிபட்டு எங்களுடைய செயல்பாடுகளை சரியான முறையில் செய்து நாங்கள் இறுதி நிலையான பதி இன்பத்தை, பதி ஞானத்தை பெற வேண்டும் என்பதுதான் இங்கு மிகவும் முக்கியம். வேறு இறைநிலையில் வேறு எதை சிந்திக்கலாம் என்று காலையில் சிந்தித்த போது, இறைவனின் திருமேனியை பற்றி மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். இந்த திருமேனி மாயையால் ஆனது அல்ல, இறைவனின் திருமேனி திருவருட்சக்தியால் ஆனது என்பதை பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த இறைவனின் சிறப்பியல்புகளாகிய இவ்வளவும் அவனுடைய தனி சிறப்பியல்புகளாக இருக்கின்றன. ஆனால் இறைவன் என்பது நாங்கள் இறைவனை மாத்திரம் பார்க்காது, அவனுடன் சேர்ந்து சக்தியையும் பார்க்க வேண்டும். அதையும் ஒரு முறை மீண்டும் பார்ப்போம். இறைவன் தனியாக இயங்க முடியாது, இயங்கவில்லை. அவன் இயக்கி விப்பவன், சிவனே என்று இருப்பவன். ஆனால் யாரை கொண்டு இயக்குகின்றான்? சக்தியை கொண்டு இயக்குகின்றான். ஆகவே இந்த ஐந்து தொழில்கள் புரிவதால் ஐந்து சக்திகளை அவன் கொள்கின்றான். அந்த சக்திகளையும் படித்திருக்கின்றோம். ஒன்று பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று ஐந்து நிலைகளில் அவன் இந்த சக்திகளை பயன்படுத்தி இந்த செயலாற்றத்தை செய்கின்றான். இதில் ஆதிசக்தி என்ன செய்கின்றாள் என்று பார்த்திருக்கின்றோம். எங்கிருந்து அவளுக்குரிய பெயர் என்ன? ஆதிசக்தி நிலையிலிருந்து இந்த செயல்பாட்டை தொடங்குவதற்கென்று பார்த்தபோது அதனுடைய பெயரை பார்த்திருக்கின்றோம், திரோதான சக்தி என்று. ஆதிசக்தி செயல்படும் முறையை சைவ சித்தாந்தத்தில் திரோதான சக்தி என்று பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இதைவிட ஒவ்வொரு இந்த ஐந்தொழில்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று தனிப்பட்ட பெயர்கள் உண்டு. அவர்கள் இல்லாமல் இறை இயக்கம் இல்லை என்பதையும் பார்த்திருக்கின்றோம். அவர்களுடைய பெயர்களை பார்க்கப் போனால் மீண்டும் சதாசிவத்தின் சக்தியாக மனோன்மணியும், மகேஸ்வரனின் சக்தியாக மகேஸ்வரியும், உருத்திரனின் சக்தியாக உமாதேவியும், விஷ்ணுவின் சக்தியாக லக்ஷ்மியும், பிரம்மனின் சக்தியாக சரஸ்வதியும் செயல்படுகின்றார்கள். இவர்கள் எல்லோரும் இறைவனின் சக்தியாக செயல்பட்டாலும் இறைவன் இந்த சக்திகளை கொண்டு இவற்றை இயக்குவதற்கு அவன் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வைப்பு சக்தியாகிய மாயையில் இருந்து அந்த சக்தியை பெற்றுத்தான் இந்த சக்திகள் மூலம் இந்த 36 தத்துவங்களையும் படைத்து எங்களுக்கு இந்த செயலாற்றலுக்கு உதவி செய்கின்றான் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே மாயை என்று சொல்வது ஒரு பயங்கரமானதா அல்லது எங்களை தடக்கி விழுத்தி விடுமா என்ற பொருள் அல்ல. மாயை என்பது இறைவனின் வைப்பு சக்தி. அந்த வைப்பு சக்தியில் இருந்து அவன் எல்லா சக்தியையும் தன் மூலமாக எடுத்து இந்த ஐந்து சக்தி நிலைகளை கொன்ற சக்திகளின் இயக்கத்திற்கு அவன் கொடுக்கின்றான். அதே போல்தான் இதே மாதிரித்தான் நாங்கள் வினைகளையும் பார்க்கவும். ஒன்றும் வினை என்றால் ஒன்றும் கூடாத பொருள் அல்ல. அதை நேற்றையான சத்சங்கத்தில் ஒரு கேள்வியில் பார்த்தோம். வினை என்றால் நல்வினையும் தீவினையும் அடங்கியதுதான் வினை. அதே போலத்தான் இந்த சக்தி நிலைகளும். இந்த சக்தி நிலைகளை நாங்கள் எங்கிருந்து எடுக்கின்றோம்? மாயை என்ற வைப்பு சக்தியில் இருந்து எடுக்கின்றோம். இந்த வைப்பு சக்தியால் இறைவனின் மூன்று வகை சக்தியாக இந்த இயக்கத்தில் இருக்கும் சக்திகள் என்று, இந்த ஐந்து சக்திகளில் மூன்று சக்தி இயக்கத்தில் இருக்கும் சக்திகளுக்குரிய பெயர்தான் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. இந்த இயக்க சக்திகளை வைத்துத்தான் எல்லாம் இயங்குகின்றது என்றும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த இறைவன் தன்னுடைய திருமேனியிலிருந்து எந்த சக்தி மூலம் தான் இவற்றை முழுமையாக செயல்படுத்துகின்றான் என்றால் திருவருட்சக்தி. இதைத்தான் சைவ சித்தாந்தம் இறுதியாக சொல்கின்றது. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சாதனையில் இந்த கிரியா யோகத்தில் பயின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பயணிப்பில் நாங்கள் எந்த சக்தியை நாங்கள் உள்ளெடுக்கப் போகின்றோம் என்றால் இறைவனின் திருவருட்சக்தி. அந்த சக்தியை அடைவதற்குத்தான் இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட முறைகள், இந்த சைவ சித்தாந்தத்தில் தரப்பட்ட அறிவு, இவற்றை வைத்து அவற்றை நாங்கள் கேட்டு சிந்தித்து தெளிந்து எங்களுடைய சாதனையில், கிரியா சாதனையில், யோக சாதனையில் வெற்றி பெற வேண்டும், உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். ஆகவே இந்த அன்பர் அனுப்பிய இந்த ஒரு கேள்வியிலிருந்து இவற்றை மீண்டும் ஒரு மீட்டலாக பார்த்திருக்கின்றோம். அந்த புது ஐந்து இந்த படைப்புக்கு பயன்படுத்தும் இறைவனின் மந்திரத்தை மாத்திரம் புதிதாக படித்திருக்கின்றோம் என்று. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு நாங்கள் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம். ஏனென்றால் அவர்கள்தான் கேள்வியும் அவர்கள்தான் பதிலும் என்பதை நாங்கள் மறக்காது அவர்கள் சிரம் பணிந்து இந்த சத்சங்கத்தை நான் இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் நட்பில் இருக்கின்றார்கள். நான் இன்று பேசிய சத்சங்கம் எல்லா இடத்திலும் பேசியிருக்கின்றேன். ஆகவே உங்களுடைய சுருக்கம் மிகவும் கொஞ்சம் இலகுவாக இராது. இருப்பினும் ஒரு சிறு தொகுப்பாக இறைவனையா உங்களுடைய சுருக்கத்தை சொல்லலாம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம
ஓம் கிரியா பாபாஜி நமோம்
ஓம் கிரியா பாபாஜி நமோம்
ஓம் சிவாய நமோம்
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் கேட்ட அன்பரின் கேள்விக்கு இந்த சிறந்த விளக்கங்கள் தெளிவாக தரப்பட்டது. அவற்றில் முக்கியமாக சைவ சித்தாந்த அடிப்படையில் முக்கிய பதி பரிபாசம் பற்றி சுருங்கிய விளக்கமும், அத்துடன் இறைவனின் ஐந்தொழில்கள் பற்றிய விளக்கமும், அத்துடன் தொடர்ந்து சச்சிதானந்த நிலை பற்றிய விளக்கம் தெளிவாக தரப்பட்டது. அடுத்து இறைவனின் எண்குணத்தான் பற்றிய விளக்கமும், அடுத்து தொடர்ந்து நவதரு பேதங்களை பற்றிய விளக்கமும், அடுத்து ஆன்மாக்கள் மூன்று அவஸ்தைகள் பற்றிய விளக்கமும், இறுதியாக திருவருள் சக்தி பற்றிய விளக்கமும், அடுத்து பதி இன்பமாகிய பதி ஞானத்தை பெறுவதற்கு பற்றிய விளக்கமும் இன்றைய சத்சங்கத்திலிருந்து கிடைக்கப்பட்டவைகள் மிக சிறப்பாக இருந்தது. எனவே நாம் மீண்டும் இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்டதை மீட்டல் செய்து பயன்பெறுவோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் நன்றி இறைவனையா. மிகவும் அற்புதமாக உங்களுடைய சுருக்கத்தை அழகாக ஒரு 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 தடங்களும் இல்லாமல் கொடுத்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் நான் இந்த இன்றைய சத்சங்கத்துக்குரிய பதிலை கொடுக்கும்போது பல இடங்களில் பல பதில்களை இந்த சத்சங்கத்துக்குள் அடக்கி கொடுத்திருந்தேன். இதை பற்றி சுருக்கம் கொடுப்பதென்றால் அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. மிகவும் அழகாக அதை தகுந்த முறையில் கொடுத்திருக்கின்றீர்கள் சாதகர்களுக்கு. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம் கருத்துக்களுடன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.
நம்ம கேட்கிற விஷயத்துக்காகவே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து சரிப்படுத்துற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த சைவ சித்தாந்தத்துல நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க, அதே மாறிட்டே இருக்காங்க. அந்த வகையில சிறப்பாக அமைச்சு கேள்விகளை அதிகமா நீங்க கொடுத்தது இந்த சத்சங்கத்தையே சிறப்படைய வைக்கணும். அதே சமயத்துல நம்ம பிறருக்கு அது ஒரு தொண்டாவும் அமையணும். அதே சமயத்துல நம்மளுடைய ஞான முன்னேற்றமும் அதுல கிடைக்கும். இந்த வகையில நாயனாருடைய ஓடி இருக்கு, நான் வெளியேதான் வந்து பேசுறேன். இருந்தாலும் அவங்க வந்து பாபாஜி சென்டர் வகையில நமக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்து அவங்க, எனக்கு அந்த தகுதி இருக்குதான்றது எனக்கு தெரியல, சரி என்ன நான் வச்சுக்க கூடாது, அது பாபாஜிக்கே அந்த புகழ் போய் சேர்க்கும். அந்த வகையில ரொம்ப மதிக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த அதை போய் சிறப்பாக நான் நின்று செயல்படுவேன். அந்த வகையில அதையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய்,
ஓம் கிரியா பாபாஜி நமகோம், ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அதை தொகுத்து கொடுத்தீர்கள் இறைவனையா, சாரி கதியேனையா என்று பாபாஜி பெரம்பொருள் உதவியுடன். அதே நேரம் நீங்கள் கொடுத்து வைத்த ஆன்மா என்பதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பெரிய புராணத்தை காது வழியால் கேட்பதே மிகவும் அருமை. அதில் இன்று இரண்டாவது நாளாகவோ ஏதோ இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று காரைக்கால் அம்மையாரை பற்றி சொன்னார்கள் என்று சொன்னீர்கள். இன்று திருநீலகண்டனை பற்றி சொல்கின்றார்கள். இவர்கள் இருவரும் நாயன்மார்களில் மிகவும் முக்கியமானவர்கள் என்பது நான் அறிந்த ஒரு விடயம். ஆகவே இவற்றையெல்லாம் கேட்கின்றீர்கள், மிகவும் நன்றி காத்தியேன் ஐயா. இவற்றிலிருந்து ஏதாவது சிறிய சுருக்கத்தை எங்களுடைய சத்சங்கங்களில் மற்றவர்களுக்கு ஏதாவது எங்களுடைய கிரியா யோகத்தை அவர்களுடைய சாதனையை வளர்ப்பதற்கு உகந்ததாக இருக்கும்போது நீங்கள் அதை உபமானமாக கொண்டு வந்து கூட காட்டலாம். மிகவும் நன்றி. நீங்கள் அதை கேளுங்கள், உங்களுடைய தொடர்ந்து சத்சங்கங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். இந்த 10 நாட்களில் பிற சத்சங்கங்களில் தன் சாதகர்களை ஊக்கப்படுத்துவதற்கு உங்களுடைய தொண்டு சிறக்கட்டும். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.